பகவான் நாமதேவருடைய தனயனுக்கு மயிர் வாங்கி காது குத்தும் போது வரிசை கொண்டு வந்த அத்தியாயம். வாருங்கள் சித்தர்களே, மிகவும் பரிசுத்தர்களே, இவ்விதமாக பொன்னையெல்லாம் அன்னதானம் முதலியவற்றில் செலவழித்து லோபிகளை பழித்து பாண்டரங்கன் திவ்ய சன்னிதானத்துக்கு நாமதேவர் போனபின் குணாபாயும் தாம்சேட்டியும், ஐயையோ, நாமதேவர் அறியாமல் ஒரு புல்லையாவது ஒழித்து வைக்காமல் போனோமே, முன்போலவே வறுமைக்கு உள்ளானோமே என்று மனவேதனையுற்று சில நாள் வாங்கி வைத்திருந்த தவசங்களால் காலம் கழித்து பின்பு தாரித்திரம் அடைந்து தையல் வேலையால் ஜீவனம் செய்யத் தொடங்கினார்கள். அப்போது ராஜாபாயின் தந்தையாகிய லட்சாதிபதிகள் மகள் மகனை பெற்றதும் குழந்தை பிறந்ததே அளவற்ற திரவியம் அகப்பட்டதும் நாமதேவர் ஒரு நாளிலேயே அதிதிகளுக்கு அளித்ததும் கேள்விப்பட்டு தாம்சேட்டி இருக்கும் இடத்தை அடைந்து பட்சமான வார்த்தைகள் ஆடி அவர் உத்தரவால் தன் மகளை அழைத்துக் கொண்டு தன் அரண்மனையில் சென்று குழந்தையை அன்புடன் வளர்த்து 11 மாசமானதே மயிர் வாங்கி காது குத்த வேண்டும் என்று எண்ணி ஓர் வேவுக்காரனை நோக்கி, நீ தாம்சேட்டியனிடம் போய் நாளைய தினம் குழந்தைக்கு காது குத்தும் சடங்கு ஆதலால் நீங்கள் அனைவரும் அதிகாலையில் இங்கு வரவேண்டும் என்று உரைத்து வா என்று அனுப்ப, வேவுக்காரன் தாம்சேட்டியனிடம் போய் எஜமான் உரைத்த வண்ணம் பகர அது கேட்ட தாம்சேட்டியும் குணாபாயும் அப்படியே ஆகட்டும் என்று அறிந்து அனுப்பினார்கள். பின் நாளை நாம் போகும்போது தகுந்த வரிசைகளுடன் போகாமல் வெறுமையாய்ப்போனால் பதருக்கும் நகைக்கிடமாவதன்றி சம்பந்தியும் ஏளனம் செய்வானே, அப்படி செய்யாமல் இவ்விடத்திற்கு ராஜாபாயும் குழந்தையும் அழைப்பித்துக் கொண்டு சகல பந்துக்களையும் வரவழைத்து சம்பிரமத்துடன் நாமே செய்யலாம் என்றால் ஒரு காசும் இல்லையே, ஓ தாரிதிர தொல்லையே என்று மிகவும் சிந்தாக்கிராந்தர்களாகி இருக்கும் தருவாயில் இதை அறிந்த பாண்டரங்கன் ஒரு சௌதாரி போல் வேஷம் தரித்துக் கொண்டு வேவுக்காரருடன் தாம்சேட்டியனிடம் போய் க்ஷேம வார்த்தைகள் பேசிய பின், நாளைய தினம் உமது பேரனுக்கு காது குத்தும் சடங்கு செய்கிறார்களாமே, நீரென்ன ஒரு வஸ்தும் வாங்காமல் வறுமையுற்றுவர் போல் வாடியிருக்கின்றீர், உங்களுடைய சகாயத்தால் லட்சாதிபதியாயிருக்கும் என்பால் வேண்டிய திரவியம் கடனாய் வாங்கிக் கொண்டு காரியத்தை நிறைவேற்றும், வாங்கிக் கொண்ட திரவியம் கொடுக்க நேரிடும் என்கின்ற அச்சம் வேண்டாம், 10,000 வராகன் உமக்கு இப்போதே கொடுத்து விடுகிறேன், அது எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம், அக்கறையோடு இவ்வளவு திரவியம் உங்களுக்கு நான் கொடுக்கும் காரணம் ஏனென்றால் சில வருஷங்களுக்கு முன் நான் வணிகனாயிருந்தும் சாதுவேஷம் தரித்துக் கொண்டு வந்து நாமதேவிடம் 20,000 வராகன் வரையில் தர்மார்த்தமாய் வாங்கிக் கொண்டேன், அதனாலேயே லட்சாதிபதி ஆனேன், உபகாரம் செய்தவர்களுக்கு உடனே உபகாரம் செய்ய வேண்டும் என்கிறபடி சகாயம் செய்ய வந்தேன் என்கிற பற்பல மொழிகள் பகர்ந்து வேவுக்காரரை விழித்து, இக்கணம் நமது வீட்டிற்கு போய் 10,000 வராகன் கொண்டு வந்து இவருக்கு கொடுங்கள் என்று உரைத்து அனுப்பி தானும் புறப்பட்டு மாயமாய் மறைந்து மாயா சேவகரிடம் 10,000 வராகனை அனுப்பி நாமதேவை சோதிக்க எண்ணி சன்னிதானத்தில் இருக்கும் நாமதேவை அழைத்து, அப்பா நாமதேவ், நாளைய தினம் உமது மைந்தனுக்கு மயிர் வாங்கி காது குத்த வேண்டுமாம், அதற்கு திரவியமில்லாமல் உன் தாய் தந்தை சிந்தையை அணிந்திருக்கிறார்கள், நீ சீக்கிரம் போய் அவர்களுக்கு உற்ற வியாகுலத்தை நீக்கி வரும் அப்பா என்று அனுப்பினார். நாமதேவர் மகாபாக்கியம் என்று வீட்டை அடைந்து தந்தை தாயை பணிந்து வியாகுலத்தோடு இருக்கும் காரணம் ஏன் என்று கேட்க, தாம்சேட்டி, அப்பா நாமதேவா, நாளைக்கு உனது மைந்தனுக்கு காது குத்துவதால் அதற்கு ஏதேனும் வரிசை கொண்டு போவதற்கு ஒரு காசும் இல்லை, வெறும் கையோடு போவதற்கு சமாதானமாய் இல்லை, இது உன்னால் வந்த தொல்லை, நீ சம்சாரத்துக்கு உகந்தவன் இல்லை என்று உரைக்கும் தருணத்தில் பகவான் அனுப்பிய பரம பாகவதராகிய இரண்டு வேவுக்காரர் தாம்சேட்டியின் முன் வந்து 10,000 வராகன் சரியாயிருக்கிறதா எண்ணிக்கொள்ளும் என்று அறிந்து இரண்டு மூட்டைகளை அவிழ்த்து வைத்து ஓர் பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். நாமதேவ் தந்தையை நோக்கி, ஓ என் தந்தையே, இந்த திரவியம் யார் அனுப்பினார்கள் என்று கேட்டார். தாம்சேட்டி சொல்வதற்கு அடைந்து மௌனமுற்றிருந்தார். அப்போது திரவியம் கொண்டு வந்த வேவுக்காரர், எங்கள் சவுக்கார் சாதுவேஷம் தரித்து தங்களிடம் வந்து சில நாட்களுக்கு முன் 20,000 பொன் தானம் வாங்கிக் கொண்டு அதனால் லட்சாதிபதி ஆனார், அவர் தற்காலத்தில் நீங்கள் வறுமையற்றிருப்பது தெரிந்து தருணத்தில் இவ்வளவு திரவியம் உதவி செய்தார், உத்தமருக்கு உதவினால் இப்படியே சகாயம் செய்வார்கள் என்று அறிந்தார்கள். அவ்வசனத்தை கேட்ட நாமதேவர் கரங்களால் இரு செவிகளையும் மூடிக்கொண்டு, ஹரிஹரி, என்ன பாவத்துக்கு உட்பட்டேன், தானம் செய்வதை பின்னும் வாங்குவதும் உண்டோ, வாங்குவோர் பரமபதம் அடைவது உண்டோ, ஓ வேவுக்காரரே, இந்த க்ஷணம் இத்திரவியத்தை கொண்டு போய் உமது சௌகாருக்கு கொடுங்கள், தடுத்து பேசுவதை விடுங்கள் என்று அறிந்தார். அதற்கு தாம்சேட்டி நாமதேவை நோக்கி, அப்பா நாமதேவா, உபகாரம் செய்த உனக்கு உதவி செய்த சவுக்கார் மனமுறிய இந்த திரவியத்தை திருப்பி அனுப்பக்கூடுமா, இது நமக்கு யோக்கியமா என்று புகன்றார். அதற்கு நாமதேவர் பிதாவை வணங்கி, ஓ என் தாதியே, தானம் செய்ததை இச்சித்தால் அருணருகு அடைவதற்கு ஹேத்துவாகும், இது தெரிய உதாரணம் சரித்திரம் ஏதென்றால் இராவணாதிகளை சம்ஹாரம் செய்த ஸ்ரீராமர் லங்கையின் முகவாயிலை அடைந்து அங்கிருக்கும் ஓர் வெளிவுயர்ந்த கல்லை பார்த்து இதை அயோத்திக்கு கொண்டு போக வேண்டும் என்று இசைத்ததை ஜாம்பவந்தர் கேட்டு காகுத்தனை பணிந்து, ஓ பகவானே, திரிபுரசம்ஹாரமாகும் போதும் திருப்பார்கடல் கடையும் போதும் தக்ஷகன் சிவனை நோக்கி யாகம் செய்த போதும் பார்வதி மோகப்பர்வத ராஜனுக்கு மகளாய் பிறந்து பரமசிவனை கல்யாணம் செய்த போதும் ஹிரண்யன் ஹிரண்யாட்ச கோமுகாசுரன் முதலானவர்களை நீ வென்ற போதும் பிரம்மா ஐந்து சிரங்களுடன் இருந்த போதும் காமனை எரித்த போதும் காலனை உதைத்த போதும் பாலசுப்பிரமணியர் பிறந்த போதும் ஐங்கரனும் சங்கசரனும் யுத்தம் செய்த போதும் பஸ்மாசுரனுக்கு பயந்து ஓடும் பரமசிவனை நீ காத்த போதும் நான் இருந்தேன். அது காலம் தொடங்கி இதுகால பரியந்தம் ஒருவருக்கு கொடுத்தது அமிர்தத்துக்கு இணையானதானாலும் பின்னும் இச்சித்த ராஜர்களை பார்த்ததே இல்லை. இன்று உம்மைத்தான் பார்த்தேன் என்று உரைத்து லங்கைக்குள் போகாமல் தடுத்துவிட்டார். அவ்வசனத்தை கேட்ட ஸ்ரீராமர் ஓரடியும் பெயர்த்து வைக்காமல் நின்றுவிட்டார். ஆதலால் கொடுத்த வஸ்துவை வாங்குவது நரகத்துக்கு ஹேதுவாகும் அல்லாமல் ரகுராஜன் கொடுத்த வஸ்துவை வாங்குவது கூடாது என்று ஓர் மறையோனால் வெகு துன்புற்று இறுதியில் மேன்மை அடைந்தான். இச்சரித்திரத்தை கேளும் என்று சொல்லத் தொடங்கினார். அச்சரித்திரத்தை சொல்லி மற்றும் பல நிதி வாக்கியங்களை புகன்று வேவுக்காரரை 10,000 வராகனை கொண்டு போகும்படியாய் உரைத்து தந்தையின் மனதை கரைத்து பின்னும் பற்பல நீதிகளை ஓதி இந்த அண்ட பெண்ட பிரம்மாண்டங்களை எல்லாம் காக்கும் பரந்தாமன் நமது பங்கில் இருக்க நமக்கு ஒரு குறையும் உண்டாகுமோ? தேவரீர் பாண்டரங்கன் மேல் பாரம் போட்டு சந்ததமும் கோவிந்தநாதனை வந்தனம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது சிந்தை நைந்திருக்கலாமோ என்று அறிந்து இரண்டாஞ்சாம ராத்திரியானதால் வீட்டிலே சயனித்துக் கொண்டு விஷ்ணு சங்கீர்த்தனங்களை பாடிக்கொண்டிருந்தார். நாமதேவர் பாடும் கீர்த்தனைகளை தாம்சேட்டியும் குணாபாயும் கேட்டு சந்தோஷ சாகரத்தில் படிந்தவர்களாகி வெகுநேரம் சென்ற பின் அயர்ந்து நிதிரை செய்தார்கள். நாமதேவரும் கண்வளர்ந்தார். இவர்கள் இப்படி இருக்க 10,000 வராகன் கொண்டு வந்த பரமபாகவதர் இருவரும் சன்னிதானத்தை அடைந்து பாண்டரங்கனை பணிந்து நடந்த வர்த்தமானங்களை பகிர்ந்து நாமதேவரை மிகவும் துதிக்கத் தொடங்கினார்கள். பகவான் சந்தோஷமடைந்து நாலாஞ்சாமத்தில் அநேகம் பரமபாகவதர்களும் தேவகன்னிகைகளும் பற்பல வஸ்துக்களை ஏந்திக் கொண்டு தன்னை சூழ்ந்து வர தாள மேளங்கள் தாம் தாம் என்று முழங்க முனிவர்கள் அந்தணர்கள் ஆசி கூற பகவான் நாமதேவர் வீட்டை அடைந்து ஓ நாமதேவா என்று கூப்பிட உடனே நாமதேவர் விழித்து வெளியில் வந்து பார்க்கையில் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணரே சகல சம்பாரியங்களுடன் வந்து நிற்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டு பகவானை துதிக்க பகவான் நாமதேவனை அருகில் அழைத்து உனக்கு மாத்திரம் என் நிஜரூபம் தோன்றும், மற்றவர்களுக்கெல்லாம் ஓர் வர்த்தகனைப் போல் காணப்படும். இதை குறித்து நீ சங்கை கொள்ளாமல் சீக்கிரமாய் ஸ்நானம் செய்து ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு உனது மாதா பிதாவையும் அணிந்து கொள்ளச் செய்து என்னுடன் இந்த ரதத்தின் மீதேறி அமர்ந்து உனது சம்பந்தியின் மனைக்குப் போவோம் வா என்று அறிந்து நாமதேவன் நன்றி மற்றவர்களுக்கெல்லாம் ஓர் சவுகாரைப் போல் தோன்றி தாம்சேட்டி குணாபாயையும் அழைத்துக் கொண்டு பன்றபுரம் கெடுகிடென்று நடுநடுங்க தோற்கருவிகளை கொட்டச் செய்து தொலைக்கருவிகளை ஊதச் செய்து கண்டோர் கழிப்புற கன்னிகளை நடனம் புரியச் செய்து கேட்டோர் மதிமயங்க பதங்கள் பாடச் செய்து எது செய்தும் பரிமண வாசனை பரவச் செய்து இந்த வர்த்தகன் யார் என்று எண்ணுவோர்க்கெல்லாம் நான் இருப்பது வைகுந்தபுரம், என்னுடைய நாமம் கேசவ சர்க்கார் என்று உரைத்துக் கொண்டே நாமதேவர் மாமனார் வீட்டை அடைந்து அங்குள்ள யாவரும் பிரமை கொள்ளும்படி ஆடை ஆபரணங்கள் அளித்து அதிதிகளுக்கும் மந்தனருக்கும் அளவற்ற சொர்ணதானம் வஸ்திரதானம் கோதானம் கொடுத்து ராஜாபாய்க்கும் அவளை ஈன்றாளுக்கும் குணாபாய்க்கும் அநேக ஆபரணங்களை பூட்டி நாமதேவர் மைந்தனாகிய விஷ்ணுதாசனுக்கு மயிர் வாங்கி காதுகுத்தி நவமணிகள் அழுத்தி அநேக ஆபரணங்களை சூட்டி சம்பந்தியின் வீடெல்லாம் தங்கமயமாக்கி அதிதிகளுக்கும் விருந்தாளிகளுக்கும் 32 வகை பதார்த்தங்களுடன் அன்னம் படைத்து உண்டபின் சகலருக்கும் சாந்து சவ்வாதுகளை பூசி பன்னீரை வீசி பூமாலைகளை புனைந்து களிக்கடலில் அமிழச் செய்து சம்பந்திக்கு முத்துமாலே மோகனமாலையை பூட்டி ஓ லட்சாதிபதியே, நான் உமது மருமகனுக்கு பால்ய சிநேகிதன் ஆதலால் அவரை பார்க்க வந்து அவர் மைந்தனுக்கு இன்று காதுகுத்தும் சடங்கெனக் கேட்டு வந்து என்னாலான வரிசை கொண்டு வந்தேன். எனக்கு உண்டான மட்டும் தந்தேன். நாமதேவர் மனத்துக்கே வரலாம் என்று இருந்தேன். அப்போது கூடாமையாயிருந்ததால் இப்போது இங்கு அடைந்தேன். இனி எனக்கு விடை கொடுத்து அனுப்பும் என்று உத்தரவு பெற்றுக் கொண்டு அதனால் செய்யப்பட்ட உபசரணையை ஏற்றுக்கொண்டு தாம்சேட்டியும் நாமதேவரையும் நோக்கி இனி நீங்கள் சௌக்கியமாக சந்தோஷமாயிருங்கள். நான் பன்றிநாதனுடைய சன்னிதானத்துக்கு போய் பாண்டரங்கனை தரிசனம் செய்து கொண்டு வைகுந்தபுரத்துக்கு போகிறேன் என்று அறிந்து விடைபெற்றுக் கொண்டு பட்டணத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு சகலருடன் மாயமாய் மறைந்தார். பின்பு ராஜாபாயின் தந்தை கலிசாகரத்தில் அமைந்தவனாய் தாம்சேட்டி நாமதேவர் முதலானவர்களுக்கும் மரியாதை செய்து தன் வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருந்தார். தாம்சேட்டி சின்னாள் சம்பந்தியின் வீட்டிலிருந்து பிறகு தன் வீட்டுக்கு சகலருடன் சென்று ஆனந்தமாயிருந்தார். நாமதேவர் நாள்தோறும் பகவானுக்கு நைவேத்தியம் ஊட்டி தானும் உண்டு வருங்காலத்தில் ஒருநாள் பகவான் நாமதேவர் எண்ணம் அறிந்திருந்தும் அறியாதவர் போல், அப்பா நாமதேவ், நான் உனக்கு பலதரம் சொர்ணமளித்ததன்றி கூலியாளனாய் வந்து வேதையுடன் பந்தலை கட்டேன். அதற்கு இதுவரையில் கூலி கொடுக்காமல் போனதன்றி பதில் உபகாரம் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றாய். இது உனக்கு அழகாய் இருக்கின்றதோ என்று கேட்டார். நாமதேவர் பகவானை பணிந்து, ஓ என் ஆண்டவனே, எல்லாம் உம்முடைய சொத்தாயிருக்க நான் உமக்கு எந்த வஸ்துவை கொடுப்பேன்? அன்றி உம்மை விட என்னை ஓர் எஜமானனாக்கி கூலி கேட்கத் தகுமோ? உமக்கு அடக்கமாயிருக்கும் என்னை வேறாக்கி உபகாரம் செய்யென்று கேட்கக் கூடுமோ? நீர் கேட்கும் விகட வினாவுக்கு என்னால் சமாதானம் செய்யக்கூடுமோ? நீர் கேட்பதற்கு முன்னமே என் உடல் பொருள் ஆவியை உமக்கு தத்தம் செய்திருக்க நீர் என்னை வேறுபடுத்தலாமோ? நீர் பேதப்படுத்தினாலும் நான் பேதமாயிருப்பேனா? தேவரே, இவ்வித மொழி வெல்லலாமோ, என்னை தள்ளலாமோ என்று உருகும்போது பகவான் மந்தகாசம் புரிந்து மார்புடன் அணைத்துக் கொண்டு, ஐயா நாமதேவா, உன் எண்ணம் இப்படியாயிருக்கின்றது, நான் அறிகிறேன் என்று உரைத்தார். நாமதேவ், ஓ மாயாவிலாசனே, சுயம் பிரகாசனே, பாலினுள் எண்ணெயைப் போலவும் எள்ளினுள் எண்ணெயைப் போலவும் எங்கும் பரிபூரணமாயிருக்கும் நீர் என் எண்ணம் மாத்திரம் அறிய மாட்டீரோ? உமது மனோபாவத்தை பிரம்மருத்ராதிகளும் அறிந்து கொள்ளக்கூடாது என்றால் என்னால் அறிந்து கொள்ளக்கூடுமோ? ஓ பரந்தாமா, ரகுராமா, சகஸ்ரநாமா, நீலமேகசியாமா, பக்தவத்சலா, பாண்டுரங்கா என்று ஸ்தோத்திரம் செய்யும் போது பகவான் நாமதேவுக்கு பல ஆசைகள் கூறி நீ ஆனந்தமாயிருப்பாயாக என்று அறிந்து மறைந்து விக்கிரக ரூபமாயிருந்தார். நாமதேவர் பன்றிநாதன் கோயிலே சொந்த வீடாக இரவும் பகலும் இருந்து கொண்டு சந்தோஷமாய் நாள் கழித்துக் கொண்டிருந்தார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லத் தொடங்கினார்.